அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழுங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 15 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இந்தியாவின் மத்திய திட்டக்குழுவை கலைக்கப் போவதாக புதிய இந்திய பிரதமர் மோடி அறிவித்திருப்பது குறித்த செய்திகள், இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டுமானால் இந்திய பெற்றோர் ஆண் குழந்தைகளையும் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருப்பது குறித்து பெண்கள் சிலரின் கருத்துக்கள்.
அவருடைய கருத்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்துன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் வந்து பெற்றோர்களால் மட்டுமல்ல இந்த சமுதாயத்தாலேயே கண்காணிக்கப்படுறாங்க. எங்க வெளியில போறாங்க வர்றாங்கன்னு. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. ஆண்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் வெளியில போகலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு.
இலங்கையின் வடபகுதியில் ஏற்பட்டிருக்கும் கடுமையான வறட்சி குறித்து பாதிக்க மக்கள்பட்ட மக்கள் சிலரின் கருத்துக்கள், இலங்கையில் அரசியல் தஞ்சம் கோரி வந்திருக்கும் பாகிஸ்தானியர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் அரசின் முடிவுக்கு நீதிமன்றம் தடை விதித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி லண்டன் தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சீவகன் மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
மேற்காப்பிரிக்காவில் ஈபோலா பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர 6 மாதங்களாவது பிடிக்கும் என்று எல்லைகளற்ற மருத்துவர்களுக்கான அமைப்பின் தலைவர் கூறியிருக்கின்றார். இந்த பரவலை தடுக்க லைபீரியாவில் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் அவசியம் என்று கூறியிருக்கின்ற ஜான் டூயி அவர்கள், நடைமுறை அனுபவம் இருக்கின்ற சர்வதேச உதவி பணியாளர்களின் உதவி மேலும் அவசியமாகின்றது என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். 80 சுகாதார பணியாளர்களை ஏற்கனவே கொண்டுவிட்ட இந்த ஈபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களால் மருந்தகங்கள் நிரம்பி விடுவதாக அவர் கூறினார். உலக சுகாதார நிறுவனத்தின் சிறப்பான தலைமைத்துவம் இதற்கு தேவை என்று அவர் கூறியிருக்கிறார். தமது நிறுவனம் ஏற்கனவே 500 பணியாளர்களை இந்த பணிக்காக அமர்த்தியிருப்பதாக கூறிய உலக சுகாதார நிறுவன பேச்சாளர் ஒருவர் 100 மில்லியன் டாலர்கள் உதவியும் கோரியிருக்கின்றார்.
ஈராக்கில் புதிய பிரதமர் ஹைதர் அல் அபாதியின் அரசாங்கம் சூனி பிரிவு மக்களின் உரிமைகளை மீண்டும் வழங்கினால் பிரதமரோடு இணைந்து இஸ்லாமிய அரசு என்ற ஜிஹாதிகளோடு போராட தாங்கள் தயார் என்று ஈராக்கில் உள்ள சூனியின பூர்வகுடி மக்களின் தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுபற்றிய செய்தி மகாராடொன்றில் ஷேக் அல் ஹத்தம் அல் சுலைமான் பேசும்போது, தம்மை பாதுகாத்துக் கொள்ள மாநில காவல்படை ஒன்றை தாமே உருவாக்கும் உரிமை உட்பட சூனி மக்கள் வாழும் பகுதிகளுக்கு மேலும் தன்னாதிக்கம் தருவது பற்றி கருத்து அறையும் வாக்குடைய நடத்த வேண்டும் என்றும் அவர் குரல் எழுப்பினார்.
தாம் அகப்பட்டிருக்கின்ற சிங்யார் மலையிலிருந்து அநேகமாக எல்லோரும் தப்பி வந்துவிட்ட போதிலும் தமக்கு இன்னமும் வெளிநாட்டு தலையீடு தேவைப்படுகின்றது என்று வடக்கு ஈராக்கின் யசிரி மத குழுவைச் சேர்ந்தவர்கள் பிபிசியிடம் கூறியிருக்கிறார்கள். இஸ்லாமிய அரச குழுவைச் சேர்ந்த ஜிகாதிகளிடமிருந்து தாம் இன்னமும் இனப்படுகொலை ஆபத்தை எதிர்நோக்குவதாக சிரியாவின் எல்லையில் உள்ள இடைத்தரிப்பு முகாமில் உள்ள பல யசிரிகள் பிபிசி செய்தியாளரிடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமது தலையில் துப்பாக்கியை வைத்து தம்மை இஸ்லாத்துக்கு மாறுமாறு தீவிரவாதிகள் மிரட்டியதாகவும் அவர்கள் கூறினார்கள். சிங்யார் மலையிலிருந்து 1000 அகதிகள் இறங்கி வந்த பொழுது அவர்களுக்கு உதவிய ஒரு குர்திஷ் பெண் போராளி அவர்களால் தாங்கள் தாகத்தில் இருந்ததை கண்டதாக கூறியிருக்கின்றார்.
கிழக்கு உக்ரைனுடனான ரஷ்ய எல்லையிலிருந்து 40 கிலோமீட்டர் ரஷ்யாவிற்குள் இப்போது காத்து நிற்கும் பிரமாண்டமான ரஷ்ய உதவி வண்டி தொடரை பரிசோதிக்க உக்ரைன் அதிகாரிகள் இப்போது தயாராக கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகவும் குழப்பகரமான நிலை என்று விவரித்திருக்கும் எமது பிபிசி முகவர், ரஷ்யா அனுப்பியுள்ள இந்த உதவிப் பொருட்கள் எப்படி பரிசோதனை செய்யப்படும், எப்படி விநியோகம் செய்யப்படும் என்பதை பற்றியெல்லாம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் உடன்பாடுகள் ஏற்கனவே எட்டப்பட்டு விட்டதாக கூறியிருக்கிறார். கிழக்கு உக்ரைனில் ராணுவ ரீதியாக ரஷ்யா தலையிடுவதற்காகத்தான் இந்த ரஷ்ய உதவி வண்டிகளை ஒரு சாக்காக ரஷ்யா அனுப்பியிருக்கிறது என்று உக்ரைன் சந்தேகம் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவோ இது ஒரு அபத்தமான சந்தேகம் என்று நிராகரித்திருக்கிறது.
வடகிழக்கு நைஜீரியாவில் இலகுவில் செல்ல முடியாத கிராமங்களிலிருந்து போகோஹராம் தீவிரவாதிகள் டசின் கணக்கான ஆட்களை கடத்திச் சென்றிருக்கிறார்கள். சாட்டேரியின் ஊடாக படகுகள் மூலம் இவர்களை பணையமாக பிடித்துச் செல்வதற்கு முன்பாக போகோஹராம் உறுப்பினர்களால் குறைந்தபட்சம் 25 கொல்லப்பட்டதாகவும் மேலும் பலர் காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் உயிர் தப்பிய கிராமத்தவர்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மோசமான தொலைபேசி தொடர்புகள் காரணமாக இந்த தாக்கல் குறித்த விவரங்கள் சில நாட்களுக்கு பின்னரே தெரிய வந்திருக்கின்றன. கடந்த ஏப்ரலில் போகோஹராமால் கடத்தப்பட்ட 200 அதிகமான சிறுமிகள் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை.
இந்திய சுதந்திர தினமான இன்று தனது முதலாவது சுதந்திர தின உரையை நிகழ்த்திய பிரதமர் நரேந்திர மோடி மிக வலிமையான சமூக செய்தி ஒன்றை மக்களுக்கு விடுத்திருக்கிறார். பெண்களுக்கு எதிராக பாரபட்சம் காட்டுதல், மத அடிப்படையில், ஜாதி அடிப்படையில், பாலியல் அடிப்படையில் வன்செயல்கள் இழைத்தல் நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் குரல் எழுப்பினார். புதுதில்லி செங்கோட்டையில் பிரதமர் 1 அதிகமான நேரம் பேசும்போது அவருடைய கைகளில் சொற்பொழிவு எழுத்துப் பிரதி எதுவும் இருக்கவில்லை. குண்டுகள் துளைக்க முடியாத வழக்கமான கண்ணாடி திரையும் அவருக்கு முன்னால் இருக்கவில்லை. பாகிஸ்தானுக்கு எதிராக வழக்கமாக இந்திய தாக்குதல் எதுவும் பிரதமர் பிரதமரின் பேச்சில் இருக்கவில்லை என்பதும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இந்தியாவை ஒரு உற்பத்தி நாடாக மாற்றும்படி அவர் கேட்டுக்கொண்டார். மேக் இட் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிங்கள் என்ற கோஷத்தையும் பிரதமர் அன்று அறிமுகம் செய்து வைத்தார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் புதிய பிரதமராக தேர்வான பிறகு தனது முதல் சுதந்திர தின உரையை இன்று ஆற்றிய நரேந்திர மோடி இந்தியாவின் திட்டக்குழுவை கலைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். நேரு காலத்திலிருந்து செயல்பட்டு வரும் இந்த திட்டக்குழுவை கலைப்பது சரியான முடிவா என்று தமிழக அரசின் திட்டக்குழுவில் உறுப்பினராக இருந்து இந்தியாவின் மத்திய அரசின் திட்டக்குழுவுடன் கடந்த காலத்தில் சேர்ந்து செயற்பட்ட பொருளாதார பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவரிடம் கேட்டேன்.
ஒரு நிர்வாக ரீதியாக பார்க்கும்பொழுது திட்டக்குழு என்பது ஒரு அரசு சாசன சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. இரண்டாவது, அதில் இருக்கும் உறுப்பினர்கள் யாரும் மக்களினுடைய பிரதிநிதிகள் அல்ல. ஆகவே எதையெல்லாம் திட்டங்களாக வகுக்கப்படுகின்றனவோ அந்த திட்டக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்தும் பாராளுமன்றத்திலோ அல்லது மாநிலத்தில் இருக்கின்ற சட்டசபையிலோ நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அவை எல்லாம் அரசினுடைய கொள்கைகளாகவும் திட்டங்களாகவும் மாறும். ஆகவே தொடர்ந்து திட்டக்குழு என்பது ஒரு ஆலோசனை வழங்குகின்ற ஒரு குழுவாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அரசாங்கத்திற்கும் திட்டக்குழுவிற்கும் ஒரு உறவு இருக்கிறது. மிகப்பெரிய செலவினங்களை செய்யும் பொழுது திட்டக்குழுவின் ஒப்புதல் பெற வேண்டும். ஏனெனில் திட்டக்குழுவில் ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளனர். அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதன்படி பெரிய திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறை இப்பொழுது மாற்றப்படுகிறது.
உங்களுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கும்பொழுது இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுக்கு திட்டக்குழு என்கிற அமைப்பு தொடர்ந்து இருப்பது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த அமைப்பை எடுத்துவிடும் மோடியின் முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா?
1991 முதல் இந்தியா வந்து ஒரு சந்தை சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி செல்லும் பொழுது அரசினுடைய செயல் திட்டங்களை வகுக்கக்கூடிய திட்டக்குழு தேவையில்லை என்ற ஒரு கருத்து கடந்த 25 வருடங்களாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் பலர் இதில் சுட்டி காட்டுகின்ற ஒரு செய்தி என்னன்னா, சந்தை பொருளாதாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு அரசினுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் அவசியம் என்று கூறுகின்றனர். உதாரணமாக, மக்களுக்கு தேவைப்படுகின்ற உணவு பாதுகாப்பை அளிப்பது, கல்வி அளிப்பது, சுகாதாரம் அளிப்பது, உணவு உற்பத்தியை பெருக்குவது, வேலைவாய்ப்பை உருவாக்குவது, இவை எல்லாவற்றிற்கும் தேசிய அளவிலான மிகப்பெரிய திட்டங்கள் தேவைப்படுகின்றன. அந்த திட்டங்களை சந்தையின் அடிப்படையில் நம்மால் உருவாக்க முடியாது. அரசாங்கம் மட்டுமே அந்த திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தினால் மட்டுமே ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியும். ஆகவே அந்த நோக்கில் பார்க்கும்பொழுது திட்டக்குழுவினுடைய செயல்பாடுகள், அதனுடைய நோக்கங்கள் மாறலாம். ஆனால் திட்டக்குழுவே தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நம்மால் வர முடியாது.
நீங்கள் சொன்னீர்கள், சந்தைக்கு மட்டுமே ஒரு அரசு செயல்பட்டு கொண்டிருக்க முடியாது, மக்களுக்காகவும் குறிப்பாக விடுபட்டு போன, சந்தையால் கவனிக்கப்படாமல் விடுபட்டு போனவர்களுக்கான கவலைப்படுவதற்கான ஒரு திட்டமிடலுக்கான ஒரு அமைப்பு வேண்டும், அது திட்டக்குழு செய்கிறது என்று. ஆனால் அதே சமயத்தில் திட்டக்குழுவின் செயல்பாடுகள் என்பது அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் அமையவில்லை. அதுவே கூட மறைமுகமாகவும் நேரடியாகவும் உலக வங்கி உள்ளிட்ட வெவ்வேறு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான வர்த்தக நோக்கிலான அமைப்புகளுடைய தேவைகளை மனதில் வைத்தே அது செயல்பட்டதே தவிர, நீங்கள் குறிப்பிடும் அரசு மற்றும் சந்தை பொருளாதாரத்தில் விடுபட்டு போனவர்களுக்காக திட்டக்குழு ஒன்றும் பெரிதாக செய்துவிடவில்லை என்கிற விமர்சனமும் இருக்குதானே?
விமர்சனம் ஒன்று, அந்த விமர்சனங்களின் அடிப்படையில் தான் திட்டக்குழு அவ்வப்போது தங்களுடைய நோக்கங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக, கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீர்களானால் கட்டமைப்பு துறைகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதில் சந்தையினுடைய செயல்பாடு, தனியார் நிறுவனங்களினுடைய செயல்பாடு அதிகரித்திருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு திட்டக்குழுவின் மூலம் தயாரிக்கப்பட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் செயல்படுத்தப்பட்டது. எல்லோருக்கும் கல்வி என்ற ஒரு அமைப்பு, ஒரு செயல் திட்டம் 2003 செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் திட்டக்குழுவால் வந்ததுதான். அதே போல் கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கான அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதும் திட்டக்குழுவினுடைய செயல்பாடு தான். ஆகவே இந்த விமர்சனத்தின் அடிப்படையில் தான் திட்டக்குழுவினுடைய செயல்பாடுகளும் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கின்றன. அவை குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் மக்களினுடைய ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கு, குறிப்பாக அடித்தட்டில் உள்ள மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை திட்டக்குழுவின் மூலம்தான் நாம் பெற முடிந்தது.
பொருளாதார பேராசிரியர் சீனிவாசனின் செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். இன்றைய சுதந்திர தின உரையில் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டுமானால் இந்திய பெற்றோர் ஆண் குழந்தைகளையும் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தமது சுதந்திர தின உரையில் தெரிவித்திருக்கிறார். அவரது அந்த அறிவுரை குறித்து சென்னை பெண்கள் சிலரின் கருத்துக்கள்.
நிர்பயா வழக்கு பற்றி நிறைய கருத்து சொன்ன அரசு தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மோகன் பகவத் உட்பட பெண்கள் கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதே போல் இந்தியாவில் தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது, பாரதத்தில் நடக்கல அப்படின்னு சொல்லி மிகவும் பிற்போக்கான ஒரு கருத்தை தான் சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ நரேந்திர மோடி நம்ம பார்க்கும்போது ஆண்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கணும், ஆண்களும் நம்ம கவனிக்கணும்னு சொன்னது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் ஆண் பெண் பிரச்சனை மட்டுமே இந்த பாலியல் பிரச்சனையை தீர்க்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து நம்ம சமூகம் வந்து நிறைய ஒரு ஜாதி ரீதியாகவும் மதம் ரீதியாகவும் இனம் ரீதியாகவும் ஏழை பணக்காரன் ரீதியாகவும் பிரிக்கப்படும். ஏன்னா எந்த ஒரு குற்றமுமே அது எப்படி தீர்க்கப்படுகிறது அப்படிங்கறதுல தான் வந்து ஒரு குற்றம் வந்து குறையுமா இல்ல அதிகரிக்குமான்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து அந்த குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதிவான குற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை பார்த்தா எதுவுமே வந்து பதிவானது எந்த கணக்கில் இருக்கோ அதே கணக்கில் தான் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம பார்த்தோம்னா எல்லா வழக்குகளுக்கு பின்னாடியும் ஒரு ஜாதி இருக்குது, ஒரு ஏழை பணக்காரன்ற ஒரு இது இருக்கு, ஒரு மதம் இருக்கு, இல்லைன்னா ஒரு அதிகாரம் வர்க்கம் இருக்கு. இதையெல்லாம் சமநிலையில் எப்போ எழுத போகுதோ அப்பதான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்மையாவே தீர்வு கிடைக்கும்.
ஆண் குழந்தைகளை எல்லா பெற்றோரும் ஒழுங்காக வளர்க்குறது இல்லைன்ற கருத்தை வந்துட்டு ஏற்றுக்க முடியாது. ஒரு சிலர் பெற்றோர் வேணால் சொல்லலாம், ஏன்னா அவங்க பண்ணுற தப்பை வந்துட்டு கண்ணும் காணாதமாக இருப்பாங்க, அது தவறு தான், அவர் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு இதனால தான் வந்து ஆண் குழந்தைகள் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட வெறும் அவங்கள கண்டிக்கிறதுனால மட்டும் அந்த தப்பு குறைஞ்சிரும்ன்றதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ ஆண் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கல்வி ரீதியாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ பாடத்திட்டங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாலியல் தொடர்பான பாடத்திட்டங்களை அவங்களுக்கு கொண்டு வந்து அது குறித்து விளக்கணும்னா இந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற கல்வி முறையெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு தவறுன்ற மாதிரி அது என்ன அப்படின்றத நம்ம அவங்களுக்கு விளக்கணும்னா இந்த மாதிரி தவறு நடக்காதுன்றது என்னோட கருத்து.
பிரதமர் மோடி சொன்ன விஷயத்த வந்து முழுசாகவும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இல்லை. ரீசன் வந்து எல்லாருடைய வீட்லையுமே ஓரளவு பசங்களுக்கும் ஓரளவு கட்டுப்பாடுகளோடு தான் வளர்க்குறாங்க. எங்கே வராங்க போகிறாங்கன்றதை வந்து அவங்க தெரிஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி குறிப்பாக பசங்களுக்கான பிரச்சனைகள் வந்து சுற்றுப்புற சூழல், அதாவது சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்றதுனால தான் அந்த புற சூழல் காரணமாக மகன்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. ஒருவேளை அந்த விஷயங்களை வந்து பெற்றோர்கள் வந்து கவனத்தில் எடுத்துகிட்டு கொண்டு போகிறது வந்து சரியா இருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமே சரியா வளர்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மோடியோட பேச்சுல வந்து வெளில வர்றத வந்து முழுசா அக்செப்ட் பண்ண முடியல.
அவருடைய கருத்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்துன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் வந்து பெற்றோர்களால் மட்டுமல்ல இந்த சமுதாயத்தாலேயே கண்காணிக்கப்படுறாங்க, எங்கே வெளியில் போகிறாங்க வராங்கன்னு. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. ஆண்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் வெளியில் போகலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அது இல்லாமல் பெற்றோர்களாவது சமுதாயம் தான் கண்காணிக்காமல் இருக்குது, பெற்றோர்களாவது அவங்களை கண்காணிக்கணும். இன்னொன்று, கண்காணிப்பதோடு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் ஆண்களுக்கும், அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களுடைய வேலை கண்காணிக்கிறது மட்டும் கிடையாது. சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தால் கண்காணிக்கிறது அப்படிங்கிற அவசியமே இல்லாமல் போயிடும். அவர் சொன்னது ஏற்றுக்கொள்ளத்தக்கது.
அது கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே வந்து ஆண்களை நம்ம எதுவுமே ஃபுல்லான 100% நம்பிடுறோம். எங்கே போனாலும் வந்து சரி சரியாக தான் பண்ணுவான்ற மாதிரி ஃபுல் சுதந்திரம் இருக்குது. பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை, கட்டுப்பாடாதோடு தான் வளர்க்குறோம். ஸோ என்ன பண்ணணும்னா வந்து ஈக்குவலாக ரெண்டு பேரையும் வளர்க்கணும். பெண்களுக்கு என்ன இது இருக்கோ அதே தான் ஆண்களுக்கும். ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் இந்த மாதிரி கண்டிப்பாக நிச்சயம் குறையும். ஏன்னா ஆண்களுக்கே அது தெரியறது, நம்ம நம்மளை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அம்மா அப்பாவும் சொன்னால் நம்பிடுவாங்கன்ற ஒரு ஆட்டிடியூடோடு தான் இருக்காங்க. ஸோ அவர் சொல்கிறது 100% கரெக்டு.
என்னுடைய கருத்து வந்து ஆம்பளை பசங்களும் ஒன்றும் கெட்ட பசங்க கிடையாது, நல்ல பசங்க தான். ஏதோ அவளுடைய வயசு கோளாறு அதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய ஒரு தவறுதலான ஒரு இதில் அவள் வந்து அந்த மாதிரி போயிடுறா. அதனுடைய பின்னால் வந்து அதனால் என்ன ஆபத்து, அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து, தனக்கு என்ன ஆபத்து, இந்த மாதிரி போலீஸ் இதெல்லாம் நடக்கும், அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர், அதெல்லாம் தெரியாத அந்த குழந்தைகள் வந்து தப்பு பண்ணிடுறது. அப்புறமா அவள் ஃபீல் பண்ணுறாத, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணும் ஃபீல் பண்ணுறது, பையனும் ஃபீல் பண்ணுறான். எந்த அப்பா அம்மாவும் குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்காது இருக்க மாட்டான். எல்லாரும் நான் தன் குழந்தை நன்னாக இருக்கணும்னு தான் வளர்ப்பா. அந்த குழந்தைகளுடைய ஒரு சரௌண்டிங்ஸ் தான் அந்த குழந்தைகளை கெடுத்துடுறது. வெளியில் போய் கண்டபடி அவளே அப்பா அம்மாவுக்கு தெரியாத வந்து ஏதாவது படத்தை பார்த்து அதனால் வர சூழ்நிலைகளில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த குழந்தைகள் பின்னாடி அப்பா அம்மா போயிட்டேவா இருக்க முடியும். ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான், அந்த குழந்தைகள் அப்புறம் தானே தான் தன்னை வந்து நல்ல வழிப்படுத்திக்கணும்.
சென்னை பெண்கள் சிலரின் கருத்துக்கள் கேட்டீர்கள். இவர்களின் கருத்து இப்படி இருக்க, சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பாலியல் வல்லுறவு புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆணுக்கும் அதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அபராதம் விதித்து உள்ளூர் பஞ்சாயத்து தீர்ப்பளித்திருப்பது பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் சங்கீதா ராஜன்.
சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராஜாந்தகவுன் என்ற மாவட்டத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து 24 வயதான காது கேட்காத வாய்ப்பேசாத பெண் ஒருவருடன் 26 வயதான ஆண் ஒருவர் பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டுள்ளார். சம்பவம் நடந்து அந்த பெண் கர்ப்பமாகி 5 மாதங்களுக்கு பிறகே அந்த பெண்ணின் குடும்பத்தார் இதை கண்டறிந்துள்ளனர். அதையடுத்து இந்த விவகாரத்தை பெண்ணின் குடும்பத்தினர் உள்ளூர் பஞ்சாயத்திடம் எடுத்து சென்றுள்ளனர். பாலியல் வல்லுறவில் ஈடுபடுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் வேறு ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்துள்ள அந்த குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஆண் இந்த கர்ப்பிணி பெண்ணை திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். சம்பவத்தை விசாரித்து தீர்ப்பளித்த அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் திருமணத்திற்கு முன்பு அந்த பெண் உடலுறவு வைத்துக் கொண்டமை தவறு என்று தெரிவித்து அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ரூபாய் 7000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளனர். அத்துடன் மாதாந்திரம் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 300 ரூபாயும் 35 கிலோ அரிசியும் அளிக்க வேண்டும் என்று அந்த ஆணுக்கு பஞ்சாயத்து தலைவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். உள்ளூர் பஞ்சாயத்தின் இந்த தீர்ப்பினை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் காவல்துறையை அணுகியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ள அம்மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் BBC யிடம் பேசிய அம்மாவட்ட காவல்துறை அதிகாரி அஜய் சங்கர் திருப்பதி இந்த விவகாரத்தில் அந்த பஞ்சாயத்து தலைவர்களின் பங்கு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அத்துடன் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
சங்கீதா ராஜன். இந்தியாவின் நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளே நியமிக்கும் தற்போதைய நடைமுறையை ரத்து செய்யும் சட்டம் ஒன்று இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் பின்னணியில் இந்திய ஜனநாயகத்தின் 4 தூண்களும் பரஸ்பரம் மற்ற துறையினரின் பணியரில் தலையிடக்கூடாது என்று இந்திய தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
நீதித்துறை, நிர்வாகத்துறை மற்றும் நாடாளுமன்ற துறை ஆகியவை பரஸ்பரம் மற்ற துறையினரின் பணியில் தடையை ஏற்படுத்தாமல் செயலாற்ற வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி RM லோதா இன்று வெள்ளிக்கிழமை புதுடெல்லியில் கூறினார். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பால் டெல்லியில் நடத்தப்பட்ட 68வது இந்திய சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய லோதா இவ்வாறு பேசினார். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் கடந்த புதன்கிழமை 13ஆம் தேதி அன்று புதியதாக தாக்கல் செய்யப்பட்ட தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்ட முன்வரைவு நிறைவேறியது. அதைத் தொடர்ந்து நேற்று வியாழக்கிழமை அன்று மாநிலங்களவையிலும் அந்த புதிய சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டு சட்ட வடிவம் பெறவுள்ள நிலையில் இன்று இவ்வாறு லோதா பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய நீதிபதிகளை நியமனம் செய்வதிலும் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதிலும் நீதிபதிகளை உள்ளடக்கிய குழு பரிந்துரை செய்து முடிவு செய்து வந்த சூழலில் அதை மாற்றி அமைக்க மத்திய அரசு தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது. முன்னதாக நீதிபதிகள் நியமனம் தொடர்பான பொதுநல வழக்கு விசாரணை ஒன்றில் நீதிபதிகளை நீதிபதிகளே நியமனம் செய்யும் வழக்கத்திற்கு ஆதரவாக தலைமை நீதிபதி RM லோதா திறந்த நீதிமன்றத்தில் கருத்து கூறினார். மேலும் இந்த முறையை குறை கூறும் பட்சத்தில் தானும் அதே முறையில் நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் தனது பதவியின் தன்மையையும் குறை கூறுவதாக கருத வேண்டி வரும் என்றார். பொதுவாகவே பல்வேறு தரப்பினரும் நீதிபதிகளின் நியமனம் தொடர்பான விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று குற்றம் கூறி வந்த சூழலில் மத்திய அரசின் புதிய முயற்சியை அவர்களில் சிலரும் வரவேற்றுள்ளனர். நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசு ஏற்படுத்தி வரும் இந்த மாற்றம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், காலாவதியாகிய பழைய 200 முதல் 300 வரையிலான சட்டங்களை நீக்க வரும் காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் நீதித்துறையின் சுதந்திரத்தன்மை முழுமையானதாக பாதுகாக்கப்படும் என்றார். மேலும் மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள இந்த புதிய தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்ட முன்வரைவின் மூலம் முறையான நீதிபதிகள் நியமன நடவடிக்கைகளை மேற்கொள்ள மட்டும்தான் முயன்று வருவதாகவும் குறிப்பிட்டார். இத்தகைய சூழலில் இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூறிய கருத்துக்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன.
ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் அரசியல் தஞ்சம் கோரி வந்திருக்கும் பாகிஸ்தானியர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் அரசின் நடவடிக்கைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இந்த வழக்கில் மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் லக்ஸான் தயாஸ் BBC தமிழோசைக்கு அளித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பாகிஸ்தானிலிருந்து இலங்கையில் அரசியல் தஞ்சம் கோரி வந்திருந்த பெண்ணொருவரையும் பூசா தடுப்பு முகாமில் இருக்கின்ற அவரது குடும்பத்தவர்கள் மூவரையும் திருப்பி அனுப்பக்கூடிய அபாயம் இருப்பதாலும், அப்படி அனுப்பினால் பாகிஸ்தானில் தமது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதாலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை அந்த பெண் தாக்கல் செய்திருந்தார். அதாவது அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு நாங்கள் கோரியிருந்தோம். நீதிபதி டபிள்யூ ஏ சலாம் அந்த கோரிக்கையை ஏற்று இந்த விடயத்தில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் வரை ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இந்த இடைக்காலத்தில் அரசுக்கும் ஐநாவின் அகதிகளுக்கான நிறுவனத்துக்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கும் இந்த அகதிகள் தொடர்பில் நல்ல முடிவொன்றை எடுப்பதற்கான கால அவகாசம் கிடைத்திருக்கிறது என்ற இலங்கை வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ் இந்த தீர்ப்பு இலங்கையிலிருந்து வெளியேற்றப்படவிருந்த எல்லா பாகிஸ்தானியர்களுக்கும் பொருந்தும் என்றும் கூறினார். இந்த பாகிஸ்தானியர்கள் இலங்கையில் அரசியல் தஞ்சம் கோருவதற்கான காரணம் என்ன என்று அவரிடம் கேட்டபோது,
பாகிஸ்தானே விசேஷம் அகமதியா ஷியாசா கிறிஸ்தியானிக்கின வார்விகசா ஆகிய கொட்டாசுல
பாகிஸ்தானில் குறிப்பாக அகமதியா ஷியா மற்றும் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட இன மத குழுக்களுக்கு பெரும்பான்மை சுன்னி சமூகத்தவர்களிடமிருந்தும் இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளிடமிருந்தும் கடுமையான அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. தமக்கு தமது இன மத அடையாளங்கள் காரணமாக தமது நாட்டில் வாழ முடியாத அச்சுறுத்தல் சூழல் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். ஐநாவின் அகதிகளுக்கான நிறுவனத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 3வது நாடு ஒன்றில் தமக்கு தஞ்சம் கிடைக்கும் வரை இலங்கையில் தற்காலிகமாக தங்கியிருப்பதற்கான வாய்ப்பை அளிக்குமாறுதான் அவர்கள் கோருகின்றனர். இலங்கையில் தொடர்ந்தும் இருப்பதற்கு அவர்கள் அனுமதி கேட்கவில்லை என்றார் வழக்கறிஞர் லக்ஷன் டயஸ். எனினும் ஐநாவின் அகதிகளுக்கான சாசனத்தில் கையெழுத்திடாத இலங்கைக்கு பாகிஸ்தானியர்களை திருப்பி அனுப்பாமல் வைத்திருக்க வேண்டிய கடமை இல்லை என்று இலங்கை அமைச்சரவை பேச்சாளர் கெஹேலிய ரம்புகொல்ல அண்மையில் கூறியிருந்தார். அது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த வழக்கறிஞர் லக்ஷன் டயஸ், இலங்கை மட்டுமல்ல, தெற்காசியாவில் எந்த ஒரு நாடும் ஐநாவின் அகதிகளுக்கான சாசனத்தில் கைச்சாத்திடவில்லை தான். ஆனால் ஐநாவின் சித்திரவதைகளுக்கு எதிரான உடன்பாட்டில் இலங்கை கைச்சாத்திட்டிருக்கிறது. அதில் 3வது பிரிவு ஒருவரது நாட்டில் சித்திரவதைகளுக்கு உள்ளான ஒருவரை அவரது நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாது என்கின்ற ஏற்பாடு இருக்கிறது. அதேபோல இன்டர்நேஷனல் கஸ்டமரிலோ, அதாவது தொன்று தொட்ட நீதிமுறை வழக்கங்களை கொண்ட சர்வதேச சட்டத்தின் பிரகாரமும் இலங்கை அவர்களை பலவந்தமாக அவர்களின் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாது. அதேபோல ஏற்கனவே அளிக்கப்பட்ட இலங்கை நீதிமன்ற தீர்ப்பொன்றின்படி இங்கிருந்து ஒருவரை வெளியேற்ற வேண்டுமானால் பொதுமக்கள் நலன் என்கின்ற விடயத்துக்காக மட்டுமே அதனை செய்ய முடியும். எனவே எந்த அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் அவர்களை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது தெளிவில்லாமல் இருக்கிறது என்றார் பாகிஸ்தானிய குடும்பம் ஒன்று சார்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வாதிட்ட வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ். இதுவரை இலங்கையிலிருந்து 128 பேர் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இன்னும் 75 பேர் பூசா தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இலங்கையில் தற்போது சுமார் 1900 பாகிஸ்தானியர்கள் வரை தஞ்சம் கோரி தங்கியிருப்பதாகவும் வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ் பிபிசியிடம் தெரிவித்தார்.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை மனித உரிமைகள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் நவி பிள்ளை பக்க சார்பாக செயற்படுவதாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் கண்டித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
ஐநாவின் மனித உரிமை கவுன்சிலின் பதவி விலகிச் செல்கின்ற ஆணையரான நவிப்பிள்ளை அவர்கள் தனது செவ்வியொன்றில் இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐநாவின் விசாரணை குழு குறித்த கருத்துக்கள் பற்றி இலங்கை வெளியுறவு அமைச்சு கண்டனம் வெளியிட்டிருக்கின்றது. இலங்கை நடந்ததாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் குறித்து அங்கு செல்லாமலேயே ஐநா செயற்திறன் மிக்க விசாரணையை மேற்கொள்ள முடியும் என்று ஊடகம் ஒன்றுக்கு தனது செவ்வியில் ஐநாவின் மனித உரிமை ஆணையர் கூறியிருந்தார். இந்த மாதத்துடன் பதவி விலகிச் செல்கின்ற ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் அண்மையில்தான் ஆரம்பமான ஒரு புலன் விசாரணை குறித்து இவ்வாறு கருத்து கூறுவது அவரது தனிப்பட்ட பாரபட்சமான நடவடிக்கையை காண்பிக்கின்றது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கை ஒன்று கூறியிருக்கின்றது. இதன் மூலம் அந்த புலன் விசாரணை நடவடிக்கையில் அவர் செல்வாக்கு செலுத்த விளைவதாகவும் அது கூறியிருக்கின்றது. இலங்கைக்கு வெளியே இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்துக் கொண்டு இப்படியான விசாரணையை மேற்கொள்ள முடியும் என்று நவிப்பிள்ளை அவர்கள் கூறியிருப்பதாக கூறியிருக்கின்ற இலங்கை வெளியுறவு அமைச்சு அத்தகைய தகவல்களின் நம்பகத்தன்மை குறித்தும் தனது அறிக்கையில் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றது. மிகவும் உயர்வான தரத்தில் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு அதிகாரியின் இப்படியான செயற்பாடு தமக்கு ஏமாற்றத்தை தருவதாகவும் இலங்கை கூறியிருக்கின்றது. உரிய ஆய்வுகளின்றி முன்கூட்டியே இலங்கை குறித்து ஒரு தீர்மானத்துக்கு வந்தவர் போன்று நவிப்பிள்ளை கடந்த காலங்களில் பேசி வந்ததாகவும் இலங்கை போர் முடிந்த சிறிது நாட்களிலேயே அங்கு நடந்திருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் குறித்து உள்ளூர் பொறிமுறைகள் மூலம் ஆராய சந்தர்ப்பம் வழங்காமல் அங்கு சர்வதேச விசாரணை தேவை என்று அவர் கூறியதாகவும் கூறுகின்ற இலங்கை வெளிநாட்டு அமைச்சு இவை சர்வதேச சட்டங்களுக்கு பொருந்தாதவை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது. ஏனைய இடங்களில் இருக்கின்ற நிலைமைகளுடன் இலங்கை நிலைமையை ஒப்பிட்டு பேசி இலங்கையின் நிலைமையை மிகைப்படுத்தி காண்பிக்க நவிப்பிள்ளை தொடர்ச்சியாக முயற்சித்ததாகவும் இலங்கை அமைச்சு கூறுகின்றது. இலங்கையில் ஏற்பட்டு வருகின்ற சமூக பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளை புறந்தள்ளி இலங்கை மீது சர்வதேச கவனத்தை குவிக்க அவர் தொடர்ச்சியாக முயற்சித்து வந்தார் என்றும் இலங்கை குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் அலுவலகம் இலங்கையுடன் ஒத்துழைப்புடனும் ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என்றும் இலங்கையின் வெளியுறவு அமைச்சு தனது அறிக்கையில் கூறியிருக்கின்றது.
செய்திகளை தந்தவர் பூபாலரட்டம் சேவகன். இலங்கையின் வடபகுதியில் ஏற்பட்டிருக்கும் கடுமையான வறட்சி குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரின் கருத்துக்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
குடிக்கிறதுக்கெல்லாம் சரியான கஷ்டம், குளிக்க எல்லாம் குளத்துக்கு தான் போகணும், குளத்திலேயே இப்போ தண்ணி வத்தி கொண்டு போகுது. முந்தைய காலத்தை விட இந்த வருஷம் சரியான வறட்சியாக இருக்கு, தண்ணியே இல்லை, சரியான தட்டுப்பாடு.
இது மரியதா சரோஜினி தேவி அவர்கள். இவர் கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தைச் சேர்ந்தவர். கிணறுகள் குளங்கள் வட்டி இருப்பதனால் பிரதேச சபைகளின் ஊடாக பௌசர் வண்டிகளில் கிளிநொச்சி மாவட்டத்தில் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
பௌசரில் தான் கொண்டு அடிக்கணும், அதுவும் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா தான் கொண்டு அடிக்கணும். அதுங்களுக்கு காணாத அந்த தண்ணி கிணத்துல எடுக்கிற மாதிரி இல்லை, தண்ணி இல்லைத்தானே, அதால விவசாயம் ஒன்றுமே இல்லை, தோட்டமும் இல்லை
என்றார் சரோஜினி தேவி அவர்கள். நீர் பற்றாக்குறையை போக்குவதற்காக பலரும் குழாய் கிணறுகளை நாடி செல்கின்றார்கள். வறட்சி காலமாகியபடியால் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி குறைந்த அளவு நீரை கொண்டு வீட்டு தோட்டச் செய்கையை விவசாயத்தினுக்களம் ஊக்குவித்திருக்கின்றது. இதற்காக வீட்டு பெண்களுக்கு உரிய பயிற்சியை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தண்ணீர் பற்றாக்குறைக்கு மத்தியிலும் தனது வீட்டு தோட்ட முயற்சியை மதலமுத்து ராக்கம்மா கைவிடவில்லை.
வீட்டு தோட்டம் செய்கிறேன், முதல் தண்ணி இருந்தது, இப்ப தண்ணி இல்லை. 2 கிலோமீட்டர் போயிட்டு வில்வரில் 2 டீப்பில் தண்ணி கொண்டாந்து தண்ணி ஊற்றுறேன். சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம், பிள்ளைகள்லாம் காயப்பட்டவங்க சரியா வறுமையில் உள்ள, குடிக்கிறதுக்கும் தோட்டம் செய்யவும் தேவைக்கும் தண்ணி எடுக்க குழாய் பைப்பில் எங்கள்லேருந்து 2 கிலோமீட்டரில் அடிச்சிருக்கு க்ரௌண்ட்ஸில், அந்த தண்ணியே நாங்கள் எடுக்கோம். நிறைய பேர் எடுக்கிறோம், லைனில் நின்று தான் எடுக்கிறோம். நாங்கள் தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது, 200 குடும்பம் எடுக்கிறோம், பத்தாதான் தண்ணி, அதை நம்பி தான் அந்த தோட்டம் செய்கிறேன்
என்றார் மதல முத்துராகம்மா அவர்கள். இவரைப் போலவே வேறு சிலரும் வீட்டுத் தோட்ட முயற்சியில் ஈடுபட்டு அன்றாடம் தமக்கு தேவையான காய்கறிகளை பெற்று வருவதாக விவசாயத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பௌசர் வண்டிகள் மூலமாக குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளும் பணியில் வாகன சாரதியாகிய யோகேஸ்வரன் ரஜீவன் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்.
இப்போ சாயந்தரத்தில் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கிட்ட தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறேன். 14 ஒழுங்காகி ஒரு நாளைக்கு 5 பவுசர் வீதம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 250-300 குடும்பங்கள் வேலை பயன்படுது, பயங்கர கஷ்டம்தான். ஒரு குடும்பத்துக்கு மேக்ஸிமம் 100 இதரப்படி கொடுத்துட்டு இருக்கிறேன், முன்னுக்கெல்லாம் கொடுக்க முடியாம கிடையாது
என்றார் ரஜீவன் அவர்கள். தாங்கள் தண்ணீர் எடுக்கின்ற கிணறுகளிலும் இப்போது நீர் மட்டம் வெகுவாக குறைந்து செல்வதாகவும் இதனால் குடிநீர் விநியோக நடவடிக்கையும் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அவர் அச்சம் வெளியிட்டார். பௌசர் மூலமான குடிநீர் விநியோகமும் சீராக இல்லாதிருப்பதாகவும் சிலர் கூறுகின்றார்கள்.
பிள்ளைகள் 2 இருக்கு, அவை 2 பேரையும் வீட்டை தண்ணியை விட்டுட்டுதான் கேன் தண்ணி அடிக்கி அப்புறம் அவங்க கொடுக்கும் வரைக்கும் இருந்தான் வாரது. தண்ணி வர நேரம் செலவிஞ்சு அவங்க வார நேரத்தில் நின்று ஒரு ஆள் பிடிச்சாதான் அவங்க இல்லாடி மிஷின்கார போயிடணும். பெண்டைக்கெல்லாம் போயிட்டு நேரம் செலுத்தான் வந்தவர்கள். அதனால் தண்ணி பெரிய கஷ்டம், மழையும் இல்லை, கிணத்துல தண்ணி ஒரு சொட்டுமே இல்லை. பிள்ளைகளுக்கு தேவை தண்ணி கட்டாயமாக. முந்தி கிணத்துல பக்கத்தில் அதில் தண்ணி எடுத்து எல்லாம் செய்கிறது. இப்போ அந்த தண்ணிக்காக மின்னக்கடிஞ்சனிக்கு அங்கே சமையல் எல்லாம் பிந்திடும், பிள்ளைகள் பசியில் பாவங்கள். அப்புறம் அதுகளுக்காக அங்கே நின்றா இங்கே தண்ணி கொடுத்து முடிஞ்சிடும். இப்போ நேரத்துக்கே தண்ணியை முதல் எடுத்து வச்சு தான் போய் சமைக்கிறேன்
என்றார் தியாகராஜன் ஜெயந்தினி அவர்கள். வறட்சி காரணமாக மா, பலா, தென்னை மரங்களும் வாழை மரங்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தென்னை மரங்கள் பல இடங்களிலும் காய்ந்து கருகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
தென்னையெல்லாம் காஞ்சி போயிருந்தோம், அங்கே வேறு எல்லா இடம் கத்திரபுரம் செல்லப்புறம் எல்லா இடமும் எல்லா தென்னையும் அப்படி சரிஞ்சு தான் போயிடும். தண்ணி எல்லாம் காயும், என்ன செய்யும், தேங்காய் இப்போ 50 ரூபா ஆகும், தேங்காய் இல்லை, தென்னையெல்லாம் காஞ்சா கூட தேங்காய் அங்கே இருக்கும், பால்மா தான் வாங்கி காய்ச்சல்
என்றார் சைக்கிள் கடை நடத்துகின்ற ஒருவர். போதிய மழை பெய்யாத காரணத்தினால் காலபோகமும் இம்முறை கிளிநொச்சி மாவட்டத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் மேட்டுத்தரைகளில் சிறுதானிய உற்பத்தியில் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். அவர்களில் அருணாசலம் செல்வராஜாவும் ஒருவர்.
மழை இல்லாத காரணத்தால் எங்கள் தோட்டப்பயிர் கொஞ்சம் லாபத்தை தரையில்லை. பயிர் போட்டினான், கவுப்பி போட்டினான், பூசணி காட்டினான், கச்சாம் போட்டினான், இது எல்லாத்துலேயும் எனக்கு கொஞ்சம் பயிர் கொஞ்சம் பரவாயில்ல. பூசணியும் கச்சானும் கவுப்பியும் மூணு காஞ்சி வச்சு இன்னைக்கு காலபோகமும் மழை பெய்யுமோன்ற சந்தேகமாக இருக்கு
என்றார் அருணாசலம் செல்வராஜா அவர்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம் வறட்சியினால் 21,000 மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 70,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக 8.5 மில்லியன் ரூபாய் நிதியை அரசாங்கம் வழங்கியிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
மேற்கு ஆப்பிரிக்காவில் ஈபோலா பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர 6 மாதங்கள் பிடிக்கும் என்று எல்லைகளற்ற மருத்துவர்களுக்கான அமைப்பின் தலைவர் கூறியிருக்கிறார். ஈராக்கில் புதிய பிரதமர் தமது உரிமைகளை மீண்டும் வழங்கினால் அவரோடு இணைந்து ஜிஹாரிகளோடு போராட தாங்கள் தயார் என்று ஈராக்கில் உள்ள சூனியின பூர்வடி மக்களின் தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.